திருச்சிற்றம்பலம் சைவம் டாடார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
அதற்கு அடுத்தாற் போல மற்றும் ஒரு பாடலிலே பாடியாடும் பரிசே புரிந்தானை, இல்லையா, அவரு பாடுறதையும் ஆடுறதையும் ரொம்ப விரும்புவாராம். கண்டிப்பாக திருமுறைகளை நல்ல பண்ணோட பாட பார்க்கணும். அவசரமா படிக்கிறதுங்கிறது வேறு நிலை, ஓதுதல் என்பது வேறு நிலை. இப்ப சித்தாந்த பாடத்தை படிக்கணும், ஆனா திருமுறைகளை பாடணும், கண்டிப்பாக பண்ணோடு பாட வேண்டும். அப்படி பண்ணோட பாட பாட பெருமானுடைய அருளுக்கு நாம் முழுதாக பாத்திரமாகலாம். ஆகையால் அதை சொல்லி பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானை, அந்த யாரு பாடி ஆடுகின்றார்களோ அவர்களுடைய பொருட்சார்பு, உடல் சார்பு, உயிர் சார்பு எல்லாத்தையும் அவர் வந்து நீக்குகின்றார், ஒழிப்பார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் வந்து நமக்கு செய்யக்கூடிய தன்மைகளை பற்றியும் அவரை பற்றியும், அவர் அதாவது அறக்கருணை மறக்கருணை என்று இருவகையால் நமக்கு கருணை செய்கின்றார் என்பதையும் நாம் சித்தியாரின் மூலம் இதுகாரும் சிந்தித்தோம். சரி, இப்ப இது ஓரளவுக்கு இறைவனை பற்றி சிந்திச்சோம். இடுத்து பசு ஆன்மா உயிரை பற்றி சிந்திக்கலாம். பதி ஒன்றுதான், பசுக்கள் பல, உயிர்கள் எண்ணிறந்தன. அதான் அவர் சொல்லும் பொழுது 84,100 யோனி பேதம் என்று நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார். சரி, அப்படிப்பட்ட உயிர்கள்ல சுவாமி என்ன செய்யறாராம், எவ்வுயிர்க்கும் வைப்பினை அப்படின்னு சொல்றார். எல்லா உயிர்களையும் இறைவன் நிறைந்து இருக்கின்றார். அந்த உயிர்கள் அவை செய்த வினைக்கு ஈடாக உடம்பை பெற்று கொண்டு வரும். உடம்பை பெற்றுட்டு வந்து இந்த பிராரத்த வினை, அதாவது பல பிறவிகள்ல செஞ்ச உலக புண்ணியம் அப்புறம் பாவம், இதோட பலன்களை எல்லாம் இன்ப துன்பமா அனுபவிக்கும். இந்த பிறவிக்குன்னு சுவாமி முகந்து கொடுத்தத அனுபவிச்சு முடிஞ்ச உடனே உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சிடும், அது சாதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் திருப்பி அந்த பல வினைகள்லாம் காலியாகணும், இந்த பிறவில புதுசா செஞ்ச வினைகள்லாம் காலியாகணும், திருப்பி பறக்கணும். ஆக ஒரு நல்ல ஒரு, அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம், முடியேன் இனி பிறவேன் என்று பித்தா பிரேசுடைய பாடல்லையும் சொல்லியிருப்பாரு. இந்த மற்ற பெற்ற பாடல்லையும் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்று மிக உறுதியாக சொல்ல, அதாவது நம்ம வந்து எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, வினையை ஈட்டாம இருக்கணும், ஆகாமியங்கிற ஒண்ண சேர்க்கவே கூடாது. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நம்ம வீட்டுல கீழே தண்ணி தொட்டியில தண்ணி இருக்கும், அத நம்ம மேல உள்ள தொட்டியில தண்ணி ஏத்துவோம், அதுதான் ஆகாமியமா ஆகுது. திருப்பி அதை நம்ம கீழே உள்ள நள்ளியில திறந்து புழங்குறோம், அது பிராரத்தம். அது காலியாக அந்த சஞ்சிதமா இருக்கும், அங்க இங்கேருந்து போகும்போது ஆகாமியம், தொட்டியில இருக்கிறது சஞ்சிதம், நமக்கு குழாயில வரும்போது பிராரத்தமா இருக்கு. இப்படி பிராரத்தமா அந்த அந்த நீர் குறையும் போதே எப்படி அடுத்து நீரை ஏற்றி விடுகிறோமோ, அது போல பிராரத்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போதே புதிதாக வினைகளை நாம் செய்து விடுகின்றோம். அது புத்தி பூர்வமாகவோ அபுத்தி பூர்வமாக, அதாவது கருதி கருதாதுன்னு சொல்லலாம், அல்லது அறிந்தும் அறியாமல் சொல்லலாம். அப்படி நாம் செய்து கொண்டே இருப்போம். அப்படி செய்யக்கூடாது என்பதே நமக்கு மிக தெளிவாக ஞான நூல்கள் எல்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. அந்த உறுதிப்பாடு முதல்ல நமக்கு வேணும். இறைவன் அருள் பெறணும்னா நாம தவறி இழைக்க கூடாது. குற்றம் ஒன்றும் இளராயினும் அடியார்னு சொன்னார் இல்லையா, கூடுமாறு தன்னை கொடுப்பானேன்னு. அப்ப அவர் தந்தார்னா அவரை பெறுவதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து திரு கழுமலம் என்ற தலம், அதுலதான் இந்த சாதலும் பிறத்தலும், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த இதை சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து தன்னருள் தந்தையம் தலைவன் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த உடம்புக்குன்னு ஒரு கால எல்லை உண்டு. அந்த கால எல்லையில இதன்ல நின்று அது வரைக்கும் இந்த உயிர் வந்து இந்த உடம்புல நீக்கும். அதுக்கு அப்புறம் அது சாதலும், அப்புறம் வேறொரு உடம்புல பிறத்தலும். இந்த உயிர் வந்து அப்படி இந்த உடம்ப விட்டு நீங்கும், அப்புறம் இன்னொரு உடம்பு எடுத்து பிறக்கும். அப்படி இந்த ரெண்டையும் விளக்கி, இந்த ஒரு பிறப்பிலேயே என்னை படைத்து அதுலேயே தனது திருவருளை எனக்கு தந்த பெருமான் என்று அவரை போற்றி, மலைமங்கையை நன்கு மதித்து திருமேனில ஒரு பக்கம் வைத்திருப்பவர், மாணிக்கம் போன்றவர், வெள்ளத்தை ஜடையில் வைத்திருப்பவர், என்னோட நெஞ்சு வந்து அயலாக இருக்குது, அத வந்து அயலாகாம ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு தண்ணி கிட்ட கொண்டு போனா தண்ணி அது இழுத்துரும். அது மாதிரி அவர் என்ன செய்யறாராம், அயலாக நம் நெஞ்சை இருக்க விடாமல் உள்ளே கலந்து இருக்கின்றாரோ, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று மணிவாசக பெருமானும் சொல்லுவார். நமக்கு ஒரு நாளில 24 மணி நேரத்துல இறைவனை நினைப்பதற்கு சொற்ப நேரமே இருக்கிறது. ஆனா இறைவன் எப்போதும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறார் அப்படிங்கறத மிக அழகாக திருமூல தேவநாயனாரும் சொல்லும் போது கண்காணின்னு சொல்லுவார். கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார், நம்முடைய எண்ணங்கள் சொல் செயல் எல்லாவற்றையும் அவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. அப்படி இருந்து கண்காணித்து அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு கணக்குங்கிறத நமது அப்பர் சுவாமிகளும் சொல்வார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் என்று. ஆக பெருமான் நமக்கு உள்ளே உயிருக்கு உயிரா கலந்து இருக்கிறாரு. அட்டமூர்த்தங்கள் அதுல ஆன்மாவும் ஒண்ணு, அதனால அதுலயும் அவர் பெருமான் நம்மோடு கலந்தே இருக்கின்றார் என்பதை சொல்லி அவர் நம்மோடு இருக்கின்றார், அவரை நாம் உணர்ந்து வழிபட வேண்டும், அப்படி வழிபட்டால் நமக்கு நன்மைதான் என்பதை நமக்கு பல இடங்களில் வலியுறுத்தி கொண்டே வருகின்றார். அப்படி என்றால் நமக்கு இந்த பிறப்பு இறப்பு என்ற இரண்டும் நீங்கிவிடும், ஆகையால் அவரை சிக்கன பிடிக்க வேண்டும் என்று மிக அழகாக தெளிவாக இந்த பாடலிலே நமக்கு அவர் எடுத்து கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு பாடல் சாதலும் பிறத்தலும் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு வினைப்பயனை நுகர்கின்றோம், நுகரும் போது நமக்கு ஒரு அச்சம் வரும், நமக்கு யாருதான் தோணு, இதெல்லாம் நம்மளால சகிக்கவே முடியலையே, சிலத நினைக்கவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு, சிலத கேட்கவே சகிக்கல, சிலத அனுபவிக்கவே முடியல, இவ்வளவு துன்பம் நமக்கு வருகிறதே, இப்ப யார நாம துணையாக கொள்வது? ஏன்னா யாரையாவது நம்ம துணையா கொள்ளலாம்னா அவங்களும் வினைப்பயனை நுகர்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. அவர்களுடைய வினைப்பயன் அவரவர் வினை வழி அவரவர் அவங்கவுங்க, ஏன்னா யாருமே வினை செய்யாம பூமியில பிறக்கல, செஞ்ச வினைக்கு ஈடாகத்தான் உடம்பு எடுத்து வந்திருக்கோம். அப்ப எல்லாருக்குமே துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால நம்ம யாரையோ பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு துன்பமும் இல்லைன்னு நம்மளா நினைச்சுக்கிறது. ஆனா நிச்சயமாக அவங்களும் அவங்க செய்த வினைக்கு தகுந்தாற் போல துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஒருவேளை அவங்க துன்பம் குறைய அனுபவிக்காங்கன்னா அவங்க பாவம் குறைய செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க ஒருவேளை ரொம்ப நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கையை நடத்துறாங்கன்னா அவங்க நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு அர்த்தம். அதுபோல் நாமும் செய்ய பழகி கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு யார் துணை அப்படிங்கிறத இம்மேலையும் சரி மறுமேலையும் சரி அம்மேலையும் சரி எல்லா நேரமும் நமக்கு துணை வந்து சுவாமி மட்டும்தான். மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இம்மேல இல்ல மறுமேல இல்ல எப்போதுமே எனக்கு யாருமே துணை கிடையாது, எனக்கு சிவபெருமான் தான் துணை, எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்று மற்றொரு பதிகத்திலே பாடியிருப்பார். வருந்தலுற்றேன் மறவா வரம் பெற்றேன் அப்படிங்கிறார். நான் வந்து என்ன செஞ்சேன், எனக்கு வேற யாரும் துணைன்னு நினைக்காம இவனே துணைன்னு நினைக்கிறேன், அவர் நல்ல ஒளிமயமாக இருக்கின்றார், அவரை நான் மறவாமல் இருக்கக்கூடியவர் தான். காரைக்கால் அம்மையாரும் இதைத்தான் கேட்கிறாங்கன்னு பாக்குறோம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் பிறவாமை வேண்டுகின்றார், மீண்டும் பிறப்புண்டல் மறவாமை வேணும்னு கேட்பாங்க அம்மா வந்து. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேணும்னு அப்பர் சுவாமி கேட்பாங்க. அது மாதிரி இவர் நான் மறவா வரம் பெற்றேன்னே சொல்றாரு, எனக்கு அந்த வரம் கிடைச்சாச்சு அப்படின்னே சொல்றாரு. சரி, அது மட்டும் இல்லாமல் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன். சிறிது நேரத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி இவங்களை துணைன்னு நினைக்கலாமா, அவங்கள துணைன்னு நினைக்க, நம்ம யாரையும் நினைக்க வேண்டாம். அவங்க அப்ப யார துணைன்னு நினைப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அனுபவம் இருக்குது. அதனால நம்ம யாரும் யாரையும் துணைன்னு நினைக்க வேண்டாம், நமக்கு சுவாமி மட்டும்தான் துணை, அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரு, இவரைத்தான் நான் துணை நினைச்சு. அவர் எப்படி இருக்காருன்னா பிரகாசமா, சுயம் பிரகாசமா ஒளிமயமா இருக்கிறாரு. முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறைமுறை பல நெறிகளும் காட்டி. நான் பாட்டுக்கு அறியாமையில போய்கிட்டு இருந்தேன், என்ன நல்ல தடுத்து ஆட்கொண்டு எனக்கு நெறி காட்டுறாரு. நெறியெல்லாம் நெறிதன்னே நெறியாக நினைவேனே, சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம்னு ஒரு ஏகாரம் கொடுத்து திருவாசகத்தை சொல்லியிருப்பார் நமது மணிவாசக பெருந்தகை. அது மாதிரி நமக்கு முறையான நெறிகள் கிரமம்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி முறையான நெறிகளை நமக்கு காட்டி அதன் மூலம் நமக்கு ஞானத்தை தந்து அதன் மூலம் நமக்கு முக்தியையும் தரக்கூடியவர் யாரு? கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனேங்கிறார். பஞ்சபுராணம் பாடும் பொழுது பூஜை முடிவில் அனுஷ்டானம் முடிவில் இன்னைக்கெல்லாம் பிரதோஷம், இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி பாடல்களை பாடி சுவாமிகிட்ட விண்ணப்பம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக. சரி, அது ஆக அத்தகு சிறப்பு உடையவராக அவர் நமக்கு பல பல வகையான நலன்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதே இந்த பிறவாமையை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு வந்து சாதல் பிறப்ப தவிர்க்கணுங்கிறதுக்கு தானே பார்த்தோம், அது நம்ம வந்து முதல் முடியேன் இனி பிறவேன் முதல் பதிகத்தையும் பார்த்தோம், மற்ற பற்றில வந்து இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப சாதலும் பிறத்தலும் தவிர்த்துன்னு பார்த்தோம். இப்ப அதே பதிகத்துல மற்றும் ஒரு பாடல், மழைக்கு அரும்பும் மலர் கொன்றையினானை வளைக்கலுற்றேன் மறவா மனம் பெற்றேன், பிழைத்தொருகால் இனி போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெருகிப்பார் என்று. நமக்கு பல்லாண்டுல பெற்றது ஆர் பெறுவார் அப்படின்னு வருது இல்லையா, அது மாதிரி இவரும் சொல்றாரு. நான் வந்து இப்ப வந்து அவரை விட்டு புறம் போகாம அவரோடையே நான் இருக்கின்றேன், இதை விட்டு இனி ஒரு காலமும் நான் பிரிந்து வரமாட்டேன், இந்த நிலையில இருந்து தவறி உலகத்துக்கு நான் திருப்பி வரமாட்டேன், சுவாமி கூடையேதான் நான் இருப்பேன். அப்ப இந்த நான் பெற்ற பெயரை வேறு யார் பெற முடியும் என்று வினவுகின்றார். ஆக இது போன்ற ஒரு அருமையான விஷயங்களை எல்லாம் நாம் மனதிலே கொண்டு இது போன்ற பாடல்களை எல்லாம் இறைவனிடம், அதாவது பொருள் தெரிஞ்சும் படிக்கலாம், பொருளே தெரியாட்டாலும் நம்ம அதை ஓதுனாலும் இறைவன் வந்து அதற்காக அதை நமக்கு உணர்த்துவார், எப்படியாவது உணர்த்துவார், உணர்த்தி நமக்கு அந்த பாவங்களிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு நிச்சயமாக வழிகாட்டி நம்மை அழகாக சரியக்கிரிய யோக நெறிகளில் செலுத்தி அதன் மூலம் ஞானத்தையும் அதனால் பாச நீக்கமும் சிவப்பேரும் நமக்கு கிடைக்கும் என்பதுல எள்ளளவும் ஐயம் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தால என்ன சொல்றாரு, அவர் வந்து எங்க இருக்காரு, இதை செய்யறதுக்கு சுவாமி வந்து உயிருக்கு உயிரா கூடவே இருப்பார். இப்போ ஆன்மாக்களை வந்து மூன்று வகையாக சைவ சித்தாந்தம் சொல்கிறது, விஞ்ஞான கலர் பிரளயகலர் சகலர் என்று, மும்மலமும் உடையவர்களை சகலர் என்றும், இருமலம் உடையவர்களை அதாவது மாயை மட்டும் இல்லாம ஆணவம் கர்மம் மட்டும் உடையவர்களை பிரளயகலர் என்றும், ஆணவம் மட்டும் உடையவர்களை விஞ்ஞான கலர் என்றும் சொல்லும். ஆக அவங்க அந்த விஞ்ஞான கலருக்கு அவர் என்ன செய்வார்னா உள் நின்று உணர்த்துவார், பிரளயகலருக்கு மான்மழுவோட முன்னிலையிலிருந்து உணர்த்துவார் அப்படிங்கிறதையும் பார்க்கும். சகல வர்க்கத்து மும்மலங்களும் உடைய சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அவர் வந்து குருவோட வடிவம் கொண்டு வந்து நமக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை மிக அழகாக மையார் கண்டத்தினாய் மத மாவுரி பொறுத்தவனே பொய்யாது என் உயிரும் புகுந்தாய் இன்னும் போந்தறியாய் என்று சொல்கிறார். எனக்கு எப்ப நீ உள்ள போனே தெரியாது, ஆனா நீ வெளியே வரல, நீதான் எனக்கு உள்ள இருந்து உணர்த்துகின்றாய். அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது உள்நின்ற நாவிற்கு உரையாடியாயின்னு சொல்வார். இப்ப நம்ம பேசுறோம் ஆனா நம்ம நாவில சுவாமி இருக்கிறாருன்னு, கண்ணிடை மணி ஒப்பாய் அது இவரும் பாடுறாரு, கண்ணின் மணியாகி நின்றார், அப்ப கண்ணிலையும் அவர் இருக்கிறார். இப்ப நம்ம அந்த ஒரு காணும் உபகாரம் காட்டு உபகாரம் காணும் போது சுவாமி நமக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது மாதிரி என் உயிருக்குள்ள புகுந்து நீ இருக்கிற, இப்ப நம்ம சிவ பூஜை பண்றவங்க முதல்ல அக பூஜை பண்ணிட்டுதான் புற பூஜை பண்றது வழக்கம், அப்படி பண்ணும் போது நமக்கு தெரியணும் சுவாமி நமக்கு உயிருக்கு உயிரா உள்ள இருக்காரு. பாவனையில நம்ம செஞ்சாலும் அந்த நேரத்துல அவர் உள்ள இருக்காருங்க இருப்பை அறிந்து கொள்ள நாம் முயல வேண்டும். அதற்கு நல்ல ஒரு உரைப்பும் வேண்டும், பஞ்சாட்சரத்தை நல்ல இடையறாது ஜபிக்க வேண்டும், திருமுறைகளை நன்கு ஓத வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாக இறைவன் நமக்கு உள் நின்று உணர்த்துவதை நாம் நிச்சயமாக உணரலாம். அடுத்து மற்றும் ஒரு பாடல்ல, கல்லேன் அல்லேன் நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன் என்று சொல்லுகின்றார். கல்லாதே பல கற்றேன்னா என்னன்னா நூலறிவுனால கொஞ்சம் தான் நமக்கு புரியும், இறைவன் உணர்த்த நாம உணர்றதுதான் மிகுதியாக இருக்கும். உணர்த்த உணர்தலின் ஆன்மான் படிக்கிறோம் இல்லையா, அவர் தானே உணர்வாரு, நம்ம உணர்த்தினாதான் உணர்வோம். பாசம் வந்து உணர்த்தினாலும் உணராது, ஏன்னா அது ஜடம், பதியும் பசுவும் சித்து பொருட்கள், அதுல அது தானே உணரக்கூடிய சித்து, நம்ம உணர்த்தினால் உணரக்கூடிய சித்து அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. அதை இந்த இடத்துல சொல்றாரு, நான் நிறைய படிக்கல ஆனா நிறைய கற்றுக்கொண்டேன், எப்படின்னா இறைவன் நமக்கு அதை உணர்த்துவார். நமக்கு பக்குவம் வந்தால் இறைவனே நமக்கு நம்ம படிக்காத நூல்கள்ல உள்ள கருத்தெல்லாம் அந்த ஞானத்தெல்லாம் அவர் அழகா நமக்கு உணர்த்துவார் என்று மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே. கொஞ்சமான அறிவு இருக்கான்னு கேட்பாங்க சில சமயம், நம்மளே நம் மூலகட்டத்தனமா இதை பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கூட அறிவியல் அறிவை கடன் கொடுத்துட்டேன் எல்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் இல்லாம இருக்கணும்னா நல்ல முறையாக பூஜை பண்ணணும், நறுமலர் பூவும் நீரும். அதான் பூவும் நீரும் எதுக்கு? புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாருன்னு நமக்கு திருமூல தேவ நாயனாரும் சொல்றாரு. நம்ம அப்படி நல்லா அபிஷேகம் பண்ணி பூவால பூஜை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அவர் சுவாமி என்ன கொடுக்கிறாரா, அப்படி வணங்கக்கூடியவங்களுக்கு அறிவினை கொடுக்கும், அறிவை நமக்கு அவர் வழங்குகின்றார் என்பதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது என்று சொல்லுகின்றார். அப்படி அவர் வந்து நமக்கு என்ன அனுக்கிரகம் பண்றாருங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வேணும். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஐம்புல வேடர்களோட சேர்ந்து இருக்கோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் கடல் செலுமேன் என்பது சிவஞான போதம் எட்டாம் சூத்திரம் நமக்கு சொல்லு. இந்த ஐம்புலன்களும் வேடர், இந்த ஆன்மா அந்த வேடர்கள் வசத்துல இருக்கு. அப்புறம் அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மன்னன் தன்னோட புதல்வனை வேட்டையாட கூட்டிட்டு போயிருக்கும் போது அவன் அந்த வேடர் கூட்டத்தை விட்டு வரல, அவரும் கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பின்னால அந்த மகனை பார்த்து நீ வந்து அரச குமாரன், நீ இங்க வரணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அழைத்து கொண்டு போகின்றாய். இந்த அரச போகங்களை எல்லாம் காட்டி அவருக்கு உணர்த்துகின்றார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது மாதிரி நாமெல்லாம் அரசகுமாரன் போல இறைவனுடைய புதல்வர்கள், நாம இந்த ஐம்புலன்களாகிய வேடர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஆன்மாவானது அப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறது அல்லவா, அதனால அதை மீட்கணும்னா சுவாமி வந்து குருவாக வந்து நமக்கு வந்து உணர்த்துவார் அப்படிங்கிறது எட்டாம் சூத்திரம் நல்ல தெளிவா நமக்கு சொல்லும். அந்த அஞ்சு வரையும் வழிபடுத்ததுக்கு உயிர் முற்படணும், அப்படி அதற்கு வெற்றி பெறணும், அதுக்கு வந்து இறைவனுடைய அருள் வந்து நமக்கு ரொம்ப அனுக்கிரகம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நமக்கு என்ன தேவைன்னா புலன் அடக்கம் தேவை. என்னெல்லாம் வந்து விதித்தன விலக்கியன நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, விதித்ததை செய்யணும் விலக்கியதெல்லாம் விட்டுறணும். அந்த புலன் அடக்கம் இருந்தால்தான் நமக்கு அந்த குரு உணர்த்தக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த உபதேசங்கள் நமக்கு புரியும். சென்ற விடத்தால் செலவிடா தீதொறி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று சொன்னது போல, உரனெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்துன்னு வள்ளுவர் இதைத்தான் சொல்றார். புலநடக்கத்தை தான் நமக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இதை செய்வதற்கு இறைவனுடைய இன்னருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ அருளாளர்கள் எல்லாரும் இறைவன்கிட்ட தவறாம இதைத்தான் விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அத நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எங்கெனம் விண்ணப்பித்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கலாம். ஐவகை அரையர் அவராகி ஆட்சி கொண்டு ஒரு கால் அவர் நீங்கார் அவ்வகை அவர் வேண்டுவதனால் அவரவர் வழி ஒழுகி நான் வந்து செய்வகை அறியேன் சிவலோகா தீவனா சிவனே எரியாடி எவ்வகை எனக்கு உய்வகை அருளாய் இடை மருதுரை எந்தை பிரான். திரு இடைமருது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு தலம். அந்த தலத்துல நமக்கு அழகாக இந்த பாடலை பாடி நமக்கு இந்த கருத்தினை நமக்கு அவர் பதிவு செய்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவலோகத்துல இருக்கக்கூடிய தலைவனே, நெருப்பு போன்ற நிறமுடையவர் சிவபெருமான் எல்லாம் அவர் எரியில ஆடக்கூடியவர் இதெல்லாம் சொல்லிட்டு நீ வந்து அந்த திருவிடை மருதூர்ல எழுந்தருள், அதாவது நமக்கு குலதேவனாக எழுந்தருள் இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஐவரும் அதாவது ஐவகை அரையரும் சொல்லியாச்சு. இந்த ஐந்தும் ஐந்து புலன்களும் அஞ்சு அரசர்கள் போல நம்ம கிட்ட உள்ள உட்கார்ந்துகிட்டு ஆட்சி செய்து ஆட்சி கொண்டு ஒரு கால் அவர் நீங்கார் என்று இவங்க அஞ்சு பேரும் பாருங்க, யாரை விட்டு நாம விலகி இருக்கணுமோ அவங்க கை ஓங்கி இருக்கு. அவங்க உள்ள இருந்து இந்த ஐந்தும் ஐந்து அரசர்கள் போல இருந்து நம்மளே ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு காலம் நம்மளை விட்டு அவங்க நீங்கவும் மாட்டக்காங்க. அப்படி அவர்கள் தாம் தாம் வேறு வேறு வகையில இப்ப அஞ்சு வெவ்வேறு வகையில என்ன ஆள ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன செய்யறது, அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அந்த வழியிலாம் நான் செல்வது தவறு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிக்கிறேன், எனக்கு நீ தான் உயும் நெறியை காட்ட இப்படி கேட்கணும் சுவாமிட்டேன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவு அறியாமையிலே நாம் இருக்கின்றோம். இதற்காகத்தான் திருமுறைகளை ஓதுங்கள் 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 என்று பெரியவர்கள்லாம் நமக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு அழகான ஒரு கருத்தை அதுல பதிவு பண்ணிருக்கான்னு பாருங்க. இந்த உடம்புக்குள்ள ஆன்மா தனியா இல்ல, தனி குடித்தனம் இல்ல, ஒன்று குடித்தனம், சுதந்திரமா அது இல்ல. அப்ப இந்த அஞ்சு நாளே அது பாதிக்கப்படுது. அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது, இதுக்கெல்லாம் இறைவன்கிட்ட விண்ணப்பம் செய்யணும். நம்ம சும்மா காமிய பக்தியே செஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து படிக்கணும், அப்புறம் நல்ல வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தை, அப்புறம் வீடு வேணும், கார் வேணும், அப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்பு, அப்புறம் அதுக்கு கல்யாணம், இப்படிதான் நம்மளுடைய வழிபாடுகள் பெருமாறும். இப்பவும் நிறைய பேரை நீங்க திருமுறைகளை ஓதுங்கள், நீங்க இப்படி கிரமமா படிச்சுட்டு வரலாம். சித்திரை 1ஆம் தேதியில ஆரம்பிச்சீங்கன்னா தினம் 50 பாடல்கள் 5-5 பதிகமா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, சிலர் அதை பின்பற்றி பங்குனி மாசம் முடியறதுக்குள்ள படிச்சு முடிச்சிடுறாங்க. சிலர் தினம் 12 திருமுறையில ஒவ்வொரு பாடல்களா படிக்கிறாங்க. சிலர் பஞ்சபுராணம் படிக்கிறாங்க. மாதம் 1 முறை திருவாசகம் முற்றோதல் பண்றாங்க. அடுத்து நம்ம அவங்களை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொன்னா, அதன் பின்பாக எப்படி திருவாசகத்துல தலை சிறந்தது அந்த சிவபுராணமும், அது மாதிரி இந்த மூவருடைய தேவாரங்கள்ல நம்ம அகத்தியர் பெருமான் தொகுத்து கொடுத்தது அகத்திய தேவார திரட்டு, 25 பதியங்கள் இருக்கு. அதை படிச்சாச்சு அப்படின்னா மூவர் தேவாரம் முற்றும் ஓதிய பலன் கிடைக்கும்ட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதையும் பாராயணம் செய்யுங்கன்னு நம்ம எல்லாருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய முன்னோர்கள்லாம் அது அழகா அனுபவிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆகையால் நாம் இதையெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சுருக்கமான முறையில அகத்திய தேவார திரட்டெல்லாம் ஒரு பக்கம் பாராயணம் பண்ணாலும், இதை நீங்க இப்படி தினம் ஒரு 5 பதியங்களாக புரட்டி வாசித்துக் கொண்டே வந்தால்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கின்றது. அந்த விஷயமே நமக்கு புரியலன்னே வச்சுக்கிடுவோமே, அதை ஓதுனதுக்கு சுவாமி அந்த பலனை கொடுத்துருவார் இல்லையா, நம்ம விண்ணப்பிச்சதா ஆயிரும், அப்ப நமக்கு கண்டிப்பாக அந்த பலன் கிட்டும் என்பதுல எந்த ஐயமும் கிடையாது. அப்போ 8ஆம் சூத்திரம் சொன்ன குரு மாதிரி அவர் நமக்கு இருந்து நம்மை இந்த 5 பேர்ட்டிருந்து மீட்டெடுக்கிறார், 5 வேடர்கள்ட்ட இருந்து மீட்டெடுக்கின்றார் என்பதை மிக அழகாக அவர் இந்த பாடலிலே நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல அதே பதிகத்துல கொடுக்ககிட்டிலேன் ஒன் பொருள் தன்னை குற்றம் செற்றம் இவை முதலாக விடுக்ககிட்டிலேன், இதெல்லாம் நான் அதாவது நல்லதெல்லாம் கொடுக்கல, குற்றம் செய்யாம இருக்கிறதே கிடையாது, இதெல்லாம் சொல்லிட்டு வேட்கையும் சினமும் அதெல்லாம் நான் விடல, அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதாவது விருப்பங்கள் ஆசை, ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆசையும் என்கிட்ட நிறைய இருக்கு. கோபத்தை முதல்ல விடணும், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தன்னையே கொன்னுரும். அதனால அதெல்லாம் என்கிட்ட அந்த மாதிரி தவறுகள்லாம் இருக்கு. அடுத்து சொல்லிட்டாரு, வேண்டில் ஐம்புலன் என் வசம் அல்ல என்றே சொல்லிட்டார். இந்த ஐம்புலன்களின் வழியாக செல்கின்ற ஆசைகள் அதெல்லாம் விட்டுறலாம்னு நான் நினைக்கணும். ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு ஆசையை தூண்டுது, அதை நான் விட்டுறலாம்னு நினைக்க, ஆனால் என்னால் அந்த புலன்களின் வசப்பட்டு நான் இருப்பதால், நான் இறை வசப்பட்டிருந்தேன்னா எனக்கு புலன்கள் வச நான் இருக்க மாட்டேன். ஆனா நான் சார்ந்தது எது, புலன்களை சார்ந்து இருக்கிறேன். அதனால புலன் வசப்பட்டதுனால சார்ந்ததன் வண்ணமாக அந்த விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கேன். இதை விடணும்னு நினைச்சாலும் அதை என்னால விட முடியல. நடுக்கம் முற்றதோ மூப்பு வந்து எய்த நமன் தமர் நரகத்திடல் அஞ்சி. இதுக்குள்ள இதெல்லாம் சிந்திக்கிறதுக்குள்ளே உடம்புக்கு நடுக்கம் வருது. உடம்புக்கு நடுக்கம் ஏன் வருதுன்னா மூப்பு வந்ததுனால, நரை திரை மூப்பு. அப்ப மூப்பு வந்தாச்சு, அடுத்து சாக்காடு நமன் தமர்லாம் வந்துருவாங்க, கூட்டிட்டு போய் நிச்சயமா செஞ்ச பாவத்துக்கு நரகத்துல போட்டுருவாங்க. அதுக்கு அஞ்சி நான் உன்னை வணங்குகின்றேன், நான் உய்யும் வகையை நீ எனக்கு அருள வேண்டும் என்று மிக அழகாக அவரை குருவாக பாவித்து விண்ணப்பம் செய்கின்றார் என்று மிக அழகாக இதுல பார்த்தோம் கருத்தை. அதே மாதிரி குற்றம் தன்னோடு குணம்பல பெருக்கி கோல நுண்ணிடையாரோடு மயங்கி கற்றிலேன் கலைகள் பல ஞானம் கடியவாயின கொடுமைகள் பல செய்தேன். படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கல, பெண்ணாசை இருந்திருக்கு, குற்றம் இருந்திருக்கு, நல்ல குணங்கள் எல்லாம் இல்லை, இதுக்கு ஊடல நிறைய கொடுமைகளையும் நான் செய்திருக்கிறேன். பற்றலாவதோர் பற்றும் மற்றிலேன் பாவியேன் பல பாவங்கள் சென், கொடுமைகள் செய்தேன்னு சொல்லியாச்சு, அடுத்து பாவியாகிய நான் பல பாவங்களையும் செய்துள்ளேன், எற்றுளேன் எனக்கு உய்வகை அருளாய் அப்படிங்கிறார். அதனால நான் எதுக்கு இருக்கேனே தெரியல, எனக்கு எந்த பற்றுக்கோடும் இல்லையே, எனக்கு நீ நான் எதுக்காக உயிர் வாழ்றேன்னு கூட எனக்கு தெரியலையே, நான் உய்வதற்கு நீதான் எனக்கு வழி காட்ட வேண்டும் என்று மிக அழகாக விண்ணப்பிக்கின்ற இது போன்ற பாடல். இது திருவிடை மருதூர் தலப்பாடல். அந்த நீங்க நூல் வச்சிருந்தீங்கன்னா அதுல 60 அந்த புக்ல வந்து 60வது பதிகம் அது. அதை எடுத்து நீங்க இந்த பாடல்களை எல்லாம் நம்ம அவற்றை விண்ணப்பித்துக் கொண்டே வரணும். அளிப்பர் ஐவர் புறவுடையார்கள் ஐவரும் புறவாசர ஆண்டு கழித்து கார்பெய்து போயின பின்னை கடைமுறை உனக்கே புறையானேன் என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த 5 பேர் இந்த நன்மைகளை எல்லாம் அளிக்கக்கூடியவர்கள், சரியா? அழிப்பர் ஐவர் அப்படின்னா இந்த ஐம்புலன்களை என்ன செய்து நன்மைகளை எல்லாம் அழிக்கின்றது. அது அவங்க வந்து எனக்கு வந்து இது தேவையில்லைன்னு கழிச்சு என்னால அதை விட்டு நீங்க முடியாத அளவுக்கு நான் வந்து அவங்க வசப்பட்டு நான் இருக்கின்றேன். என்ன அவங்க ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதனால என்னால அவற்றை அந்த செய்ய இது செய்யக்கூடாது செஞ்சா பயன் இல்லை அப்படின்னு சொல்லி அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. நான் கடைசியில உனக்கு நான் சுமையாகி விட்டேன். சரியா? கடைமுறை உனக்கே புறையானே, கடைசியில நான் உனக்கு சுமையாயிட்டேன். இப்ப நான் வெளிப்படைந்து உண்மையை உணர்ந்தேன். ஆனா நான் என்ன செய்யறது, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு இறைவனிடம் விழித்து கண்டனன் மெய்ப்பொருள் தன்னை வேண்டேன் மானுட வாழ்க்கை ஈதாகில் இழித்தது இழித்தன் இழித்தனன் என்று எனக்கு உய்வகை அருளாயின்னு கேட்கிறார். அதாவது நான் இந்த மாதிரி நிலையில இருக்கிறேன், எனக்கு இப்பதான் எனக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கு, மெய்ப்பொருளாகிய உன்னை இப்பதான் நான் உணர்ந்திருக்கிறேன், எனக்கு இந்த மானுட வாழ்க்கை பிடிக்கல, அதனால இந்த இழிவான பிறவியில இருந்து நான் நீங்கணும், எனக்கு உய்வதற்கு ஒரு வகையை நீ எனக்கு தர வேண்டும் என்று மிக அழகாக விண்ணப்பம் செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர்தான் நமக்கு குருவாக வருவார். அவர்தான் நமக்கு இந்த நீக்கக்கூடியவற்றை எல்லாம் நீக்கி நம்மை வழிகாட்டுவார் நமக்கு மிக அழகாக என்று இந்த பதிகத்திலே பல பாடல்களின் வாயிலாக நாம் பார்த்தோம். அப்படியானால் அந்த சிவஞான போதத்திலே சொன்னது போல பொறிவழிப்படாது உயிர்கள் நிற்க வேண்டும். அதை நெறிப்படுத்துவது இறைவன் தான் நம்மை நெறிப்படுத்துவார். அதை நமக்கு மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து நமக்கு நெறிப்படுத்துவார். அவரை எங்கெனம் உணர்த்துகின்றாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது நெறிய தெரிஞ்சா மட்டும் போதாது, பின்பற்றணும். ஆக அதனால முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டன்னு சொல்றாரு இல்லையா? அது மாதிரி அவர் நமக்கு இத்தனை செய்றாருங்கிறத புரிந்து அவர் காட்டிய நெறியிலே நாம் தெளிவாக நிற்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மிக அழகான முறையிலே இறைவனுடைய சிறப்பை எல்லாம் நமக்கு தெளிவாக அவர் இதிலே எடுத்து உணர்த்தியுள்ளார் என்றும் நாம் பார்த்தோம். அடுத்து பசுவாகிய நம்மை பற்றியும் மிக அழகாக எடுத்து சொல்லி அந்த ஐவகை அரையர் அந்த பாடலின் மூலம் உயிர்களுடைய நிலைமையை பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லி அவர் நம்மை ஆற்றுப்படுத்தி உள்ளார் என்று நாம் பார்த்தோம். ஆக பதிமுது நிலையிலும் உயிரவை நிலையிலும் நாம் சில கருத்துக்களை இன்று நேற்று உள்ளதோட தொடர்ச்சியாக அந்த ஒருத்தல் என்ற இதையும் நாம் பார்த்தோம். அது போல இந்த இன்று வந்து உயிரவை நிலை அதையும் நாம் இன்று நாம் பார்த்தோம் என்று சொல்லிக்கொண்டு பந்தித்த வினை பற்றர பிறவி படுகடற் பரப்பு தவிர்ப்பானை சந்தித்த திரளால் பணி பூட்டி தவத்தை ஈட்டிய தம் அடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லானை வந்திப்பார் தம் மனத்துள்ளானை வலிவனந்தனில் வந்து கண்டேனே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். ஆக மானிட வரிவுள்ள குருவா வந்து தனக்கும் உயிர்க்கும் உள்ள தொடர்பை உணர்த்தி அந்த சிவோகம் பாவனை அஞ்செழுத்து ஓதுதல் அந்த பயிற்சிகளின் மூலம் மலங்கள்ல இருந்து நீங்க வச்சு தன்னை அவங்களுடைய உள்ளத்துல விளங்கும்படி அருளொளியாக காட்டி அதனால அவங்களுக்கு மெய்யுணர்வு வந்த உடனே சரியை தொண்டு வரிசையா அந்த தன்முனைப்பு இல்லாம செய்யணும் எல்லாவற்றையும். அந்த தவம்னு சொல்லக்கூடிய சரியகிரிய யோகங்கள் எல்லாம் தன்முனைப்பு இல்லாம செய்து சிவ புண்ணியத்தை தேடி அப்படி யாரு வைத்திருக்கின்றார்களோ அதை வைப்பாக சேர்த்து வைக்கின்ற அந்த மெய்யடியார்களுக்கு அந்த பந்தித்த வல்வினை அவங்களோட அந்த புண்ணியத்தினால அவங்களை பிணித்து கொண்டிருக்கக்கூடிய வலிமையான நல்வினை தீவினைகள்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து பிறவி படுகடல்ல இருந்து அவங்களை மீட்டு அந்த ஆழ்ந்த ஆழமான அந்த கடல்ல இருக்கவங்களை அப்படியே மீட்டு அவங்களுக்கு இரண்டு திருவடிகளை கொடுத்து அவங்களுக்கு எளிமையாக இருக்கின்றார் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். ஆக பதியை பற்றியும் பசுவை பற்றியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன கருத்துக்களை நாம் சித்தாந்த நூல்களின் துணை கொண்டு இதுகாரம் சிந்தித்தோம். அடுத்து இப்போது நிறைவு செய்யலாம். அஞ்செழுத்து வாளி வாளி அருணை வாளி அருணையான் கஞ்சமுற்ற சரணம் வாளி கருணை வாளி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாளி வையம் வாளி வையமேற் தஞ்சமுற்ற நீரும் வாளி சைவம் வாளி வாளியே என்று சொல்லி இதுகாரும் அருமையான முறையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றதற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரிலே கண்ட உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன்.